பாக்ய தென்மறிவில் அத்தியாயம் ஆறு, சாங்கிய யோகம், பதம் பதினெட்டு. அத்தியாயம் ஆறு, பதம் பதினெட்டு. யதா விநியதம் சித்தம் ஆத்மனி ஏவ வதிஷ்டதே நிஸ்பிருக சர்வ காமேப்யோ யுக்த இத்யுச்யதே ததா. யதா, எப்போது விநியதம் முறையாக ஒழுங்குபடுத்தப்பட்டு சித்தம் மனமும் அதன் இயக்கங்களும் ஆத்மனி உன்னதத்தில் ஏவ நிச்சயமாக அவதிஷ்டதே நிலைபெறுகின்றது, நிஸ்பிருக இல்லாத சர்வ எல்லாவிதமான காமேப்பிய உலக இச்சைகள் யுக்த யோகத்தில் நிலைத்து இதியுச்சதே இவ்வாறு கூறப்படுகின்றது. ததா அவ்வேளையில் மொழிபெயர்ப்பும் பலியவர் சில பிறப்பாக்கு ஜெய். யோகியானவன் யோக பயிற்சியால் மனதின் இயக்கங்களை கட்டுப்படுத்தி உன்னதத்தில் நிலை பெற்று பௌதிக ஆசைகளே இல்லாதவனாக எப்போது ஆகிறானோ அப்போதே யோகத்தை அடைந்தவனாக கூறப்படுகிறான். பொருளுரை: ஜடச்சிகளின் எல்லா விதங்களையும் இவற்றில் சிகரமானது சிற்றின்ப காமத்திற்கான இச்சை. துறந்திருக்கும் தன்மையை வைத்து சாதாரண மனிதனின் செயல்களிலிருந்து யோகியின் செயல்கள் பிரித்து காணப்படுகின்றன. ஒரு பூர்ண யோகி மன இயக்கங்களில் மிகவும் ஒழுங்குடையவனாக இருக்கிறான். இதனால் பௌதிக ஆசைகள் எதனாலும் தொல்லைப்படுத்தப்படாதவனாக ஆகிவிடுகிறான் அவன். கிருஷ்ண உணர்வில் இருப்பவரால் இந்த நிலை தானாகவே அடையப்பட்டு விடுகிறது. ஸ்ரீமத் பாகவதம் பின்வருமாறு கூறுகிறது: சபை மன கிருஷ்ண பாதார விந்தையோர் வசாம்சி வைகுண்ட குணானு வர்ணனே கரோகரேர் மந்திரமாஜனாதிசு ஸ்ருத்திம் சகாரச்சுதோதையே முகுந்த லிங்காலய தர்சனே திருசௌ தத் பிரத்யகாத்திர ஸ்பர்ஷேசு சங்க சங்கமம் பர்ஷேங்க சங்கமம் கிராணம் சத்தத்பாத சரோஜ சௌபரே சௌரபே ஸ்ரீமத் துளசியா ரசனம் தத்தர்ப்பிதே பாதோ ஹரே க்ஷேத்ர பதானு சர்ப்பணே சிரோ ஹிருஷிகேஷ பதாபி வந்தனே காமம் சதாஷியே ந து காம காமியா யதோத்தம உத்தம ஸ்லோக ஜனாசிரயா ரதி. பொருள்: அம்பரீஷ மகாராஜாக முதலாவதாக தன் மனதை ஸ்ரீகிருஷ்ணனின் பாதகமலங்களில் ஈடுபடுத்தினார். பிறகு ஒவ்வொன்றாக தன் சொற்களை அவரது உன்னத குணங்களை வர்ணிப்பதிலும் கைகளை அவரது ஆலயத்தை கழுவுவதிலும் செவிகளை பகவானின் லீலைகளை கேட்பதிலும் கண்களை பகவானின் உன்னத விக்கிரகங்களை தரிசிப்பதிலும் உடலை பக்தர்களது உடல்களை ஸ்பரிசிப்பதிலும் முகரும் புலனை பகவானுக்கு அர்ப்பணித்த தாமரை மலர்களை முகர்வதிலும் நாக்கை அவருக்கு அர்ப்பணித்த துளசி இலைகளை சுவைப்பதிலும் கால்களை அவரது கோயில்களுக்கும் புண்ணிய தலங்களுக்கும் செல்வதிலும் தலையை அவருக்கு வணங்குவதிலும் தனது எண்ணங்களை அவரது லட்சியங்களை நிறைவேற்றுவதிலுமே ஈடுபடுத்தினார். தூய பக்தன் ஒருவனுக்கு இக்குணங்கள் எல்லாம் பொருந்துபவையே. நிர்விசேஷ பாதையை பின்பற்றுபவருக்கு வேண்டுமானால் ஆன்மீக உன்னத நிலையை விளக்குவது இயலாத காரியமாக இருக்கலாம். ஆனால் கிருஷ்ணவனவில் இருப்பவனுக்கு இது மிகவும் எளிதானதாகவும் சுலபமானதாகவும் ஆகின்றது என்பது அம்பரீஷ மகாராஜனின் மேற்கூறிய வாழ்முறை விளக்கத்திலிருந்து தெளிவாகிறது. இடையறாத தியானத்தால் மனம் பகவானின் பாதகமலங்களில் நிறுத்தப்படாதவரை இத்தகைய உன்னதமான செயல்கள் சாத்தியமாகாது. எனவே பகவானின் பக்தி பிரேமை தொண்டில் இத்தகைய சேவைகள் அர்ச்சனம் என்று அழைக்கப்படுகின்றன. எல்லா புலன்களையும் கடவுளின் தொண்டில் அர்ப்பணிப்பது என்பது என் பொருளாகும். மனமும் இயக்கத்தை நாடுவன. வெறும் சுயபெருமை, அதாவது இயக்கமற்ற நிலை சாத்தியமல்ல. எனவே சாதாரண மக்களுக்கு, அதிலும் குறிப்பாக துறவு நிலை இல்லாதவர்களுக்கு மேற்கூறியபடி உன்னதமான சேவையில் மனம் புலன்கள் இவற்றை ஈடுபடுத்துவதே ஆன்மீக முன்னேற்றத்திற்குமான பக்குவமான முறையாகும். இதுவே பௌத்தியில் யுக்தா என்று அழைக்கப்படுகிறது. நமோ விஷ்ணு பதாய கிருஷ்ணசாமி புலே சுமதி பக்தி வேதாந்த சுவாமி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷூன்யவாதி பாஷாத்த தேசதாரிணே ஜய ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாசாதி கௌரபக்தவந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம ஹரே ஹரே. மொழிபெயர்ப்பு திருப்பி சொல்லுங்க. யோகியானவன் யோக பயிற்சியால் மனதின் இயக்கங்களை கட்டுப்படுத்தி உன்னதத்தில் நிலை பெற்று பௌத்தியாசைகளே இல்லாதவனாக எப்போது ஆகிறானோ அப்போதே யோகத்தை அடைந்தவனாக கூறப்படுகிறான். கிருஷ்ணர் வந்து இந்த ஸ்லோகத்தில் யோகத்தை அடைகிற பற்றி சொல்ற யோக சித்தி. யோகம்னா ரெண்டு விஷயம் சொல்றார். மனசோட இயக்கங்களை கட்டுப்படுத்தணும். ரெண்டாவது வந்து உலக ஆசைகள் இல்லாமல் இருக்கணும். மினியதம் சித்தம். மினியதம்னா கட்டுப்படுத்துறது, சித்தம்னா மனம். மனசை ஒழுங்குபடுத்தணும், கட்டுப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் நிஷ்பிருக சர்வ காமப்பியோ, எல்லா உலக ஆசைகளும் நீங்கணும். அப்பதான் யோகின்னு சொல்ல முடியுன்றார். யோகினா மன ஒருநிலைப்பட்டவன். மன ஒருநிலைப்படுத்துறனா சஞ்சலமான சூழ்நிலையிலையும் மனம் சஞ்சலப்படாமல் இருக்கணும். சாதாரணமாக நல்ல நிலையில எல்லாரும் நல்லவங்களா இருக்கலாம், ஆனால் சஞ்சலமான நிலையில் யார் நல்லவங்களா இருக்காங்க அவங்க தான் யோகி. மனம் வந்து சூழ்நிலைகள் நாடி கட்டுப்பாட்டில் நல்லா இருக்கலாம், ஆனால் ரொம்ப சங்கடமான சஞ்சலமான சூழ்நிலைகளையும் தவறு செய்ய இல்லாது ஆர்வம் இல்லாது கட்டுப்பாடாக இருக்கிறதா யோகின்னு சொல்றது. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த மாதிரி யோகத்தை தான் யோகி இல்லை கிருஷ்ணர் வந்து இங்கே யுக்த யோகின்னு சொல்றாரு. நம்ம வந்து படிப்படியாக மனசை ஒழுங்குபடுத்துறது வந்து கஷ்டம். மனம் வந்து ஆயிரக்கணக்கான சிந்தனைகள்ல ஓடுது. அதே மாதிரி புலன்களை கட்டுப்படுத்துறதும் கஷ்டம். அதுவும் பலவித ஆசைகள் இருக்கு. கண்ணு பலத பார்க்கணும், வாய் பலத சாப்பிடணும், காது பலத கேட்கணும். எதுலையும் சுவை இல்லாமல் போகுது. எந்த இதுலையும் நிரந்தரமான சுவையும் இல்லை. அதனாடி கிருஷ்ணன் வந்து யோகியா இருக்கிறவங்களுக்கு என்ன வழின்னு சொல்லும்போது பிரபுபாதா அதை விலைக்கு சொல்றாரு. அதுக்கு அம்பரீஷ மகாராஜா உதாரணத்தை எடுத்து சொல்றாரு. பிரபுபாதா முக்கியமா என்ன சொல்றாருன்னா, புலன்களை வந்து சாதாரணமா எந்த வித முயற்சியும் இல்லாம பக்தியில வந்து இந்த யோகியோட நிலையை அடைய முடியும்னு இந்த எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுலேயும் பிரபுபாதா சொல்றாரு, சாதாரண மக்களுக்கு அதிலும் குறிப்பாக துறவு நிலை இல்லாதவர்களுக்கு, நமக்கு யாரும் துறவு கிடையாது, மேற்கூறியபடி உன்னதமான சேவையில் மனம் புலங்களை ஈடுபடுத்துவதே உண்மையான யுக்த நிலை அடைய உதவும். சுருக்கமா வந்து என்னன்னா, பக்தி மார்க்கத்தில் வந்து மனசை வந்து நேராக போட்டு கஷ்டப்படுத்த வேண்டியதில்லை. மற்ற மார்க்கங்களில் ஏகப்பட்ட கட்டுப்பாடு உண்டு. கர்மயோகம், ஞான யோகம், தியான யோகம், அஷ்டாங்க யோகம், குண்டலினி யோகம், இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக பிரம்மச்சாரியம் வேணும். நூற்றுக்கு நூறு சுத்தமான பிரம்மச்சாரியம் வேணும். பிரம்மச்சாரியம்னா மனம், புத்தி, செயல், சொல்ல எல்லாத்துலேயும் சுத்தமாக இருக்கணும். பிரம்மச்சாரியம் நடைமுறையில் சாத்தியம் கிடையாது. அதுவும் கலியுகத்தில் சுத்தமாக சாத்தியம் கிடையாது. அதனால பொய்யா பண்ண முடியாது. ஆனால் இந்த பக்தி யோகத்தில் வந்து சுலபமாக பண்ண முடியும். எப்படின்னா, மனம் வந்து யோகினா மன ஒருநிலைப்படணும். கண்டதில் அளவாயாம மனசை வந்து கிருஷ்ணகிட்ட ஈடுபடுத்தும் போது அவன் யோகி ஆகிறான். அன்னாடி அம்பரீஷ மகாராஜா வந்து மன கிருஷ்ண பாதார விந்தையோ, முத மனசை வந்து கிருஷ்ணரோட பாத கமலங்களில் பாத அரவிந்தையோ பாதங்களை செலுத்துறாரு. அடுத்து வசாம்சி அவரோட வார்த்தைகளை வந்து வைகுண்ட குணானு வர்ணனை, வைகுண்ட பகவான் அவரோட வார்த்தை போல வந்து பேசுறதுல ஈடுபடுத்துறாரு. கரவு கரையர் மந்திரமார்ஜனாதிசு, அது மட்டும் இல்லாம கரவுன கரங்கள், கரங்களை வந்து ஹரியோட கோயிலை சுத்தம் பண்றதுக்கு பயன்படுத்துறாரு. ஸ்ருதிம் சக்ராயுஜ சத் கதோதய, ஸ்ருதிம்னா கேட்கறது, கேட்கறது வந்து பகவானோட லீலைகளை கேட்கிறாரு. முகுந்த லிங்காலய தசனித்ருசௌ, தர்சனம்னா பார்க்கறது, பார்க்கறது வந்து முகுந்தனோட கோயில்களை அவரோட உருவத்தை பார்க்கிறார், விக்கிரகங்களை தர்சனம் பண்றாரு. தத் பிரத்ய காத்திர ஸ்பர்ஷேஷு சங்கம், ஸ்பர்ஷம்னா தொடுறது, தொடு உணர்வு வந்து பக்தர்களையும் பகவானையும் தர்சிக்கிறதையும் தொடரலையும் இது பண்றாரு. கிராணம் சத்தாத் சரோஜ சௌரபே, முகம் புலன்களை வந்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண தாமரை மொழ்றாரு. ரசனாம் ஸ்ரீமத் துளசியாய தத்தப்பிதே, பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண துளசிய நாக்கில் சுவைக்கிறாரு. பாதவ் ஹரிஷேத்திர பதானு சற்பனே, பாதங்கள் வந்து ஹரிஷேத்திரத்துக்கு போகுது, ஹரியோட கோயிலுக்கு. சிரோ ரிஷிகேஷ பதாபி வந்தனே, சிர வந்து பகவானோட பாதங்களை வணங்குது. ஆனாடி பகவான் வந்து காமம்ச தாசிய நாத்து காம காமியா எத உத்தம ஸ்லோக ஜனசிய ரசாய சரி, இந்த மாதிரி அவர் வந்து மனசை ஒருநிலைப்படுத்தி புலன்களையும் ஒழுங்குபடுத்தினார். இதுதான் கிருஷ்ண உணர்வுல கிருஷ்ண இயக்கம்னு சொல்றது. கூடிய மட்டும் நம்முடைய புலன்கள் வந்து மனம் போல அளவாயிர புலன்களை இழுத்து ஒருநிலைப்படுத்தி பகவான்கிட்ட கொண்டு வர்றதுக்கு இந்த வழிமுறைகள் சொல்லித்தரப்படுது. நம்ம நாடி எல்லாரும் இப்ப கண்ண மூடி தியானத்தில் இருந்தா முடியாது, ஆனா அதே சமயம் கொஞ்ச நேரம் முன்னாடி பஜன் பாடி கைதட்டி எல்லாரும் இது பண்ணோம், எல்லாரும் பகவான் நாமத்தை கேட்டோம், சிரவணம் பாடணும், கீர்த்தனம் பகவான் நாமத்தை பாடணும். அதில் மனசு ஒருநிலைப்பட்டுச்சு, காதும் கண்ணும் வாயும் தூய்மைப்படுது, கண்ணு பகவானை தர்சனம் பார்க்கிறோம். அதே மாதிரி பகவான் நாமம் சொல்லி பாடி ஆடி ஒருத்தர் இதெல்லாம் கேட்கும்போது நம்முடைய மனம் வந்து பக்குவப்படுது, ஒருநிலைப்படுது. இதுதான் பக்தி யோகத்தில் மனசை ஒருநிலைப்படுத்துறது. இதில் வந்து மன சஞ்சலத்துக்கு இடம் கிடையாது. காரணம் வந்து பகவான்கிட்ட மனசு கேட்கும்போதும் பகவான் நாமத்தை கேட்கும்போதும் பகவான் நாமத்தை பாடும்போதும் பகவான்கிட்ட வந்து தர்சனம் பண்ணும்போதும் பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாலையை முகரும் போதும் பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் பிரசாதத்தை சாப்பிடும் போதும் ஒவ்வொன்றும் பகவான் சம்பந்தப்படுத்தி பக்தன் செய்யும் போது அந்த நிலையில அவன் யோகி ஆகிறான். யோகின்னா அர்த்தம் என்னன்னா மற்ற விஷயங்கள்ல மனசு அளவாயாதுன்னு அர்த்தம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், எவ்வளவு கேர்லெஸ் ஆவோ கேஷுவலாவோ ஜபம் பண்ணிட்டு வரும்போதும் நம்முடைய மனசு வந்து படிப்படியா மற்ற விஷயங்கள்ல இருந்து விலகி வர்றதை பார்க்கலாம். அதனாலேதான் நம்ம எல்லாரும் ஆர்வமா தொடர்ந்து பண்றோம். நம்ம எந்த முயற்சியும் இல்லாம மனம் வழிப மற்ற விஷயங்கள் வந்து விடுபட்டு வருது. எத்தனையோ கெட்ட பழக்க வழக்கங்கள் உள்ளவங்கள்லாம் நொடியில் அதுல இருந்து வெளியே வர முடியுது. இதுல வித்தியாசம் என்னன்னா செயற்கையா வர்றதுக்கு இயற்கையா வர்றதுக்கு ரெண்டு வித்தியாசம் இருக்கு. பக்தியில வந்து இயற்கையா வர்றது, உதாரணத்துக்கு காப்பி குடிக்கிற ஆசை இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுருக்கலாம், அதுல இருந்து வெளியே வந்தவங்களுக்கு திருப்பி அதுல ஏக்கம் இருக்காது. அந்த சூழ்நிலை வந்தாலும் அவங்க அதுல அட்ராக்ஷன் இருக்காது, இயற்கையாகவே அந்த சுவை விட்டுப்போம். காலையில் சொன்ன மாதிரி பரந்தர்ஷ்வா ரொம்ப ஹை டேஸ்ட், கீதையில் சொல்ற மாதிரி ரொம்ப ஹையஸ்ட் டேஸ்ட் இது, அதனாடி மற்ற டேஸ்ட்லாம் அடங்கி போகுது. யோகின்றது இதுதான், மனம் வந்து சிந்தாம சிதறாம ஆயிரக்கணக்கான விஷயங்கள் அளவாயாம இருக்க ஒரு பக்குவம் கிடைச்சதுன்னா அதான் யோகி. உலக வாழ்க்கையில் வந்து எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையோ இல்லை சங்கடமான சூழ்நிலைகளையும் தடுமாறாமல் இருக்கிற ஒரு வாய்ப்பு உள்ளவன் தான் யோகி, அது பக்தி யோகிக்கு கிடைக்குது. பிரபாத பல இடங்கள் உதாரணம் சொல்லியிருக்கார், சௌபாரிமணி உதாரணம் சொல்கிறாரு, சௌபாரிமணி விழுந்துட்டார் ஆனால் ஹரிதாஸ் தாக்கூர் உள்ளல. அந்த மாதிரி நீருக்குள்ள தவம் பண்ணவரு சௌபாரிமணி, ஆனால் அவர் நாடி பழங்களை கட்டுப்படுத்த முடியல. ஆனால் ஹரிதாஸ் தாக்கூர் பெரிய தவம்லாம் இல்லை, பகவான் நாம தான் சொல்லிட்டு இருந்தார், ஆனால் அவர் நாடி எல்லா சங்கடமான சூழ்நிலைகளையும் சிக்காம விடுபட முடிஞ்சது. அந்த மாதிரி இருக்கிறதான் யோகின்னு சொல்ற உண்மையான யோகி. யோகினா கண்ணை மூடி தியானத்திலிருந்து இப்படி கண்ணை இது பண்றதோ ஒரு இது பண்ற கடை மனசுல பக்குவமா இருக்கிறவன் தான் யோகி. வெளி செயல வந்து அவன் வந்து பக்குவமா இருக்கான்னு தெரியாது. ஆனா எவ்வளவு சங்கடமான சூழ்நிலைகளையும் சஞ்சலப்படாமலும் சிக்காமலும் யார் இருக்கானோ அவன் தான் யோகி. பக்தி மார்க்கத்தில் எல்லாருமே அனுபவிக்கலாம். இது வந்து இயற்கையா நேச்சுரலா வந்து சுவபாவம் ஆயிடும். ஒருத்தருக்கு வந்து இயற்கை ஆயிடும், அந்த வேண்டாத பழக்கங்கள் வந்து தானாவே விலகிடும். மேபி ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சங்கடம் இருக்கலாம். நம்ம ஏகப்பட்ட காலங்களில் இந்த உலக விஷயங்களை அனுபவிச்சுனாடி அதோட தாக்கம் கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம். ஆனால் அந்த பக்தியில் முன்னேறி போக போக தானா அந்த விஷயங்கள் விலகி போயிடும், அதுக்கு சுவை இல்லாமல் போயிடும். அதனாடி பகவான்கிட்ட சுவை கூடுனா இந்த சுவையெல்லாம் போயிடும், இதில் சுவை கூடுனா பகவான்கிட்ட சுவையெல்லாம் போகும். ரெண்டும் ஒன்று சேர்ந்து வராது. அதுதான் யோகியோட தன்மை. இந்த பக்தி யோகத்தில் வந்து இது சுலபமாக அடையக்கூடியது நாடி எல்லா மகான்களும் கலிகாலத்துக்கு இந்த பகவான் பக்தி சேவை சொல்லியிருக்கு. அதுவும் கலியுகத்தில் ரொம்ப சுலபமாக பக்தி சேவை, பகவான் நாமம், பகவான் பிரசாதம், அதே மாதிரி பகவானை நினைக்க பகவானை தர்சனம் பண்ணால் அதான் பிரபுபாதா சொல்கிற மாதிரி நாங்கள் சொல்லித்தர யோகம் வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை. வாங்க பகவான் நாமத்தை பாடுங்க, பகவான் பிரசாதம் சாப்பிடுங்க, பகவான் நாமம் சொல்லி ஆடுங்க, இதுதான் யோகன்றாரு. ஆடுங்க பாடுங்க சாப்பிடுங்க, இதில் என்ன கஷ்டன்றார். இந்த இதில் வந்து உங்கள் மனசு பக்குவத்துக்கு வருதுன்றார். இது பெரிய பெரிய யோகி எவ்வளோ காலம் தவம் இருந்து கிடைக்காதது வந்து இந்த கலியுகத்தில் வந்து சுலபமாக பகவான் நாமத்தை சொல்கிற நாடியும் பாடுற நாடியும் கேட்குற நாடியும் அந்த மாதிரி பகவான் பிரசாதத்தை சாப்பிட்ற நாடியும் சுலபமாக மன ஒருநிலைப்படுது. இன்றைக்கி எல்லாருக்கும் பிரச்சனையும் வந்து மன கான்சன்ட்ரேஷனில், சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இன்றைக்கி நடைமுறையில் உள்ள பிரச்சனை வந்து மனசை எப்படி ஒழுங்குபடுத்துறதுன்னு தெரில, மனசை கட்டுப்பாடு கொண்டு வர எப்படின்னு தெரில, மன சிந்தனையை எப்படி ஒழுங்குபடுத்தணும்னு தெரில. அதனாடி இந்த பக்தி யோகம் வந்து எல்லா வேண்டாத விஷயங்களையும் ஃபில்டர் பண்ணி பகவான்கிட்ட வந்து சுவையை உருவாக்குற நாடி மனம் வந்து ஒருநிலைப்பட யோகி ஆகிறான். அப்போ ரெண்டாவது காரணமான இந்த நிஸ்பிருக சர்வ காமிப்பியோ மற்ற வேண்டாத ஆசைகள்லாம் இந்த பக்தியில் வரும்போது தானாகவே விலகிடும். அதுக்கு தனி முயற்சி வேண்டியதில்லை. பக்தியில் பகவான்கிட்ட வந்து யார் ஈடுபட ஆரம்பித்தாங்களோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நிஸ்பிருக சர்வ காமிப்பியம் மற்றதெல்லாம் தனியாக விளையிடும். அதான் பிரபுபாதா வழக்கத்தில் சொல்லி கொடுத்துருக்கு. ஹரே கிருஷ்ணன்.